அவர்களை இதை செக் பண்ணி பாரு இல்லீங்களா. லேவியர்களுக்கு அவர்கள் விசுவாசிகள், ஆனா அவங்க எதுக்குள்ள பாக்குறதுக்கு அனுமதி இல்ல, பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பார்க்கக்கூடிய அனுமதி இல்ல, ஒன்லி கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் உள்ள. இப்ப நாம லேவியர்களா இருந்தோம், என்ன இருக்கிறார் தேவன் அவர்கிட்ட உடன்படிக்கை செஞ்ச உடனே கிரேஸ் கொடுத்துட்டு உள்ள வந்து பார்க்க சொல்லி இருக்கிறார். உள்ள பார்த்தா ஆச்சரியமா இருக்குது, ஒரு பொன் குத்து விளக்கு, மேஜ, அந்த பலி தூப பீடம், என்னென்ன விஷயம் எல்லாம் எதை குறிக்குது, பைபிள், இங்க ஆகாரம், இதுல ஃபில் அப் பண்ணணும், எவ்வளவு விஷயம் இருக்கு, ரொம்ப சிம்பிள். அப்ப ஃபில் அப் பண்றது மாத்திரம் இல்ல, அப்படி நீங்க பரிசுத்த அந்த சத்தியத்துல பரிசுத்தாவில நிறைஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணணும், தூப பீடம் சுகந்த வாசனையா இருக்கணும், உங்க பலி இது செய்யணும். இதுக்காகத்தான் தேவன் நமக்கு விசேஷமான காரியங்கள் கொடுத்திருக்கும் போது இந்த கிருபை நிலையினுடைய முக்கியத்துவம் நீங்களும் புரிந்து கொள்ளணும். கடைசி ஒரே ஒரு வசனம் படிங்க, முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 6:1,
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்
இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு வசனம் இன்னைக்கு இந்த அழைப்புல இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் எவ்வளவு பெரிய கிரேஸ், இது முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கல, இது உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கல, ஆனா இந்த புது சிருஷ்டிகளா இந்த சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய நமக்கு மாத்திரம் இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை ஒரு மகிமையை சுதந்திரிச்சு கொள்வதற்கு ஏதுவா தேவன் கொடுத்திருக்கிறாரு. இது சுத்தமா அவருடைய கிருபையினால மாத்திரமே. இன்னைக்கு அதுக்குள்ள இருக்கிறோன்னு சொல்ல போது சகோதர சகோதரிகளே, அதனுடைய முக்கியத்துவம் கூட நம்ம அங்க புரிஞ்சு கொள்வது நமக்கு அவசியம். அப்ப இந்த பிரகாரம் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த அழைப்புல நம்ம புது சிருஷ்டிகளா அவருக்குள் உட்பட்டிருக்கிறோம் அப்படிங்க போதே அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். எல்லாமுமா இருக்கும் பொழுது அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி. அடுத்த வாரம் எப்படி அவரே நமக்கு பரிசுத்தம், எப்படி அவரே நமக்கு ரட்சிப்பு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மீண்டும் நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டியின் அழைப்பு என்ற 3வது பாடத்திற்கு கீழாக நாம இதுவரையிலும் 3 பாகங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ மிக முக்கியமா இந்த ஒரு பாடம் முழுவதையும் சகோதரர் ரசல் அவர்கள் ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு அவர் எழுதியிருக்கிறது நாம பார்த்தோம். அந்த வசனம் 1 கொரிந்தியர் 1:30-31. அப்ப அந்த வசனங்களுடைய விளக்கம் கூட கடந்த 3 கிளாஸஸ்ல நாம பார்த்தோம். அதாவது இந்த அழைப்பில் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்புல அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக எண்ணப்படுகின்றனர். அப்படி என்றால் கிறிஸ்துவ தான் நமக்கு எல்லாமுமாகவே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த அழைப்புல. அப்படி இருக்கிறதுனால அந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், அதனால அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு ரட்சிப்புமாக இருக்கிறார். அப்ப இந்த எப்படி கிறிஸ்து இயேசு இந்த அழைப்புல நமக்கு ஞானமாகவும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் ரட்சிப்புமாக இருக்கிறார் என்பதை பற்றி மாத்திரம் இந்த ஒரு பாடத்தில் அவர் டீல் பண்ணிருக்கிறாரு. அப்ப கடந்த 2 கிளாஸஸ்ல எப்படி கிறிஸ்து இயேசு இந்த அழைப்பில் இருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அவர் ஞானமாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வாயின் வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொண்ட உபதேசங்கள் அதுல இருக்குது ஞானம். வேற எப்படி நம்ம சொன்னோம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் நடந்து காண்பிச்சார், அந்த நடவடிக்கைகள் இருக்குது அவருடைய ஞானம். அது மாத்திரமல்ல, அவருடைய உபதேசங்களை அவருக்கு பின்னால இந்த உலகத்துக்கு எடுத்து சென்ற அப்போஸ்தலர்கள் அவருடைய உபதேசங்கள் இருக்குது ஞானம். இந்த அழைப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அது மாத்திரமல்ல, இந்த அழைப்பில் அவர்களும் கூட முன்னோடிகளா இருந்தாங்க அப்போஸ்தலர்கள் 12 பேரும். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில அவங்கள் எப்படி வாழ்ந்து காமிச்சாங்களோ அது கூட நமக்கு ஞானமாக இருக்குது இந்த அழைப்பில். அது மாத்திரமல்ல, சுவிசேஷகம் முழுவதும் இப்படியாக கர்த்தரையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் அவங்களுடைய அடிச்சுவடுகளையும் பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம வரலாறு மூலம் பார்க்கும் போது கூட அதுலயும் நமக்கு வெளியாகுது கிறிஸ்துவனுடைய ஞானம். கிறிஸ்துவனுடைய ஞானம் மாத்திரமல்ல, அந்த ஞானம் அவரே தான் நமக்கும் ஞானமாக இருக்கிறார். அப்ப அந்த அழைப்புல ஞானம் கிறிஸ்து இயேசுவே நமக்கு இருக்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 வாரத்துல அவர் எப்படி நமக்கு நீதியாக இருக்கிறார். அந்த நீதி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சகோதர சகோதரிகளே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு ரொம்பவுமே இருதயத்துல நம்மை தொடக்கூடிய ஒரு தேவனுடைய திட்டம் என்று சொல்லும் போது அவருடைய திட்டத்துல எந்த ஒரு தகுதியிலுமே இல்லாத ஒரு நிலையில தேவனே நினைத்தாலும் கூட அவரே கூட நம்மள என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட சேர்க்க முடியாது. ஏன்னா அவருடைய சட்டத்தின் பிரகாரம் என்ன சொல்லிட்டார்னா, அவரே நம்ம கிட்ட தொடர்பு வச்சுக்கொள்ளணும்னாவே நாம நீதிமான்களா இருக்கும். அப்போ ஆதாம் என்னைக்கு பாவத்துக்குள்ள விழுந்துட்டாரோ அப்பவே நாம் எல்லோரும் தேவனுக்கு ரொம்ப தூரம் ஆயிட்டோம். அந்த தூரம் எப்படின்னா தேவன் கடக்க மாட்டார், நம்மளால கடக்க முடியாது. புரியுதுங்களா? ரெண்டு வார்த்தை வித்தியாசம். அவர்னால முடியும், ஆனா செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய சட்டம் அப்படி, சரிங்களா? அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்களோட நீதிமான்கள் கிட்ட மாத்திரம் தான் தொடர்பு வச்சுக்கொள்ள முடியும். ஆனா அவர் வச்சிருக்கிறாரு இதே பாவிகளுக்கு அவருடைய தெய்வீக திட்டத்துல நாலு ஆசீர்வாதம், நாலு நிலைகள் வச்சிருக்கிறாரு இல்லீங்களா. ஒருத்தருக்கு அவருடைய சிங்காசனத்திலே கொடுக்கிறாரு, சபைக்கு திரள் கூட்டம் இருக்கிறாங்க, முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, உலக ஜனங்களுக்கு நித்தியஜீவன் இருக்குது, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ தேவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க அவங்க கூட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, வழி நடத்த முடியாது, சீர்திருத்தம் பண்ண எதுவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலைக்கு இந்த மனுக்களும் எல்லாம் போயிருக்கு. தேவனே நின்னு பாக்குறார், என்னுடைய சட்டத்தின் பிரகாரம் நான் எதுவும் பண்ண முடியாது, ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, என்னால கடக்க முடியாது இல்லீங்களா, அவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அப்போ கிறிஸ்து இயேசுவை அவர் நமக்கு இடையில கொண்டு வந்துட்டு கிறிஸ்து இயேசுடைய பலியின் மேல நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரம் போதும், இந்த ஒரு பாவமான நிலையிலிருந்து நம்மளை எப்படி தேவன் நீதியாக மாற்றி அதற்கப்புறம் நம்மோட தொடர்பு வச்சு நம்மளை அந்த அவருடைய அந்த வாக்கு தத்தங்கள் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஒரு கிருபை மாத்திரம் இல்லாட்டி இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கதவுக்குள்ள வந்து உட்கார மாட்டோம், கதவுக்கு வெளியே இருப்போம் கிறிஸ்தவர்களா. சோ அந்த ஒரு கிருபை நாம பார்த்தோம். இன்னைக்கு சகோதர சகோதரிக்கு நம்ம நெக்ஸ்ட் காரியம் பார்க்க போறோம். எப்படின்னா கிறிஸ்து நமக்கா எப்படி கிறிஸ்து நமக்கு எப்படி இந்த அழைப்புல பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த புது சிருஷ்டியின் அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்த ஒரு புது சிருஷ்டிகளும் அவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான நீதி, அவர்கள் எப்படி தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரோ அவர்களும் தங்களை பரிசுத்தராக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ புது சிருஷ்டிகளும் ஒவ்வொருத்தரும் இந்த அழைப்புல தங்களை பரிசுத்தவான்களா பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது எப்படி இவர்களால பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள முடியும்? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போகும் போது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் மேல ரத்தத்தின் மூலம் நாம தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றின ஞானத்தை நாம பெற்றுக்கொண்டோம். முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார், அந்த ஞானமாக இருக்கிறார்கள் பொழுது அந்த ஞானத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலம் பெற்றுக்கொண்டோம், அவருடைய பலியின் மூலம் பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல அந்த நீதி நிலைமை கூட கிறிஸ்து இயேசு மூலமாகவே தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த அழைப்புல. அப்ப கண்டிப்பா இந்த பரிசுத்தம் ஆகுதல், இந்த பரிசுத்தமான நிலையம் கூட நாம் யார் மூலம் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த அழைப்புல கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மாத்திரம் தான். அப்படின்னா இந்த நம்ம பரிசுத்தம் ஆகிற விஷயம், பரிசுத்தம் ஆக்கப்படுற விஷயம், இது ரெண்டுமே தேவன் நமக்கு செய்கிறார். யார் மூலம் என்றால் அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவின் மூலம், முதல் புது சிருஷ்டியின் மூலம். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம பரிசுத்தமாக முடியும், அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும் போது இன்டைரக்டா என்ன நமக்கு இந்த அழைப்புல இருக்குன்னா, எந்த மனுஷனும் புது சிருஷ்டியா ஆகும் பொழுது தன்னைத்தானே தங்களுடைய பலத்தினால பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது, தங்களை தாங்களே அந்த ஒரு ஆசாரியத்துவத்துக்கு தகுதி உள்ளவர்களா ஒரு பரிசுத்த நிலைக்கு அவர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மனிதர்களுக்கு கிடையாது. அப்போ இந்த ஒரு பரிசுத்தமாகுதல் கூட சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவனுடைய அந்த விலை கிரயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விலை கிரயத்தின் மூலமாகத்தான் நாம் அங்க பரிசுத்தமாக முடியும். அதனால தான் நம்ம ரெண்டு வசனங்கள் படிக்கலாம் நம்ம காரியங்கள். யோவான் 1:13
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்.
பாருங்க புது சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது அவர்கள் வந்துட்டு ரத்தத்தினால் இல்ல மாம்சமான சித்தத்தினால் அல்ல இல்லீங்களா, இதனால அவங்க பிறக்கல, யாருனால பிறந்திருக்கிறாங்க? வசனம் நல்லா படிங்க சிஸ்டர்.
அவர்கள் இரத்தத்தினாலாவது
ரத்தத்தினாலாவது இல்ல மாம்சத்தினாலாவது இல்ல அப்புறம்
புருஷனுடைய சித்தத்தினால
புருஷனுடைய சித்தம். அப்ப ஒரு புது சிருஷ்டி கூட மனுஷனுடைய பிரயாசங்கள்னால பிறக்க முடியாது அப்படின்னு சொல்ல போது அவர்கள் யாருனால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். அப்போ இவங்களுக்குள்ள நடந்து நிறைவேறுகிற ஒரு விஷயமும் தேவனால, ஆனா யார் மூலமா பார்க்கிறோம்? குமாரன் மூலம், கிறிஸ்து மூலம். அப்படின்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, இந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களை தன்னைத்தானே பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த பரிசுத்தமாகுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அழைப்புல. ஆனா இந்த பரிசுத்தமாகுதல் ஆக்கப்படுதல் கிறிஸ்து இயேசு மூலமாக மாத்திரம் தான் அங்க நிறைவேறும். இன்னொரு வசனம் எபிரேயர் 5:4
மேலும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானா ஏற்படுத்துகிறதில்லை.
பாருங்க இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்பு பத்தி வேற ஒரு விதத்துல அவர் வசனத்துல சொல்லும் போது இது ஒரு கனமான ஊழியம் இல்லீங்களா, இது கனமான ஊழியம். இந்த கனமான ஊழியத்துக்கு தேவனால ஆரோன் போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போ இந்த அழைப்புல இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டிகளுக்கு எல்லாம் தேவனால் தான் கூடும். அந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமா தான் அவர் செய்யறார் அப்படின்னு சொல்லும் போது ஞானம் கூட அவர் தான், நீதி கூட அவர் தான். இப்ப நம்ம பார்க்க போகிற அந்த பரிசுத்தமாகுதலும் கூட இந்த அழைப்புல புது சிருஷ்டிகளுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் அங்க செய்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றின ஞானத்துக்குள்ள வருவதற்கு கிறிஸ்து இயேசு நமக்கு அவசியம், அவருடைய பலி நமக்கு அவசியம். இந்த ஒரு அழைப்புல நாம பெற்றுக்கொள்கிற அந்த நீதியின் நிலைமை, அதற்கு கிறிஸ்துவனுடைய பலி அவசியம், அதனுடைய விலைக்கிரயம் அவசியம். அதன் மூலத்தான் நம்ம பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல போது, அது மாத்திரமல்ல இனிமேல் இந்த அழைப்புல நிலை தங்கியிருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் மரண பரியந்தம் ஒவ்வொரு நாளும் நம்மள பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவது அவசியம் சொல்லும் போது, இந்த பரிசுத்தமாகுகிற அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா கூட நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கிறிஸ்துக்குள்ளேயே இருக்க வேண்டியது அவசியம், அவரை சார்ந்தே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வார்த்தைகள் ரொம்ப சாதாரணமா வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனா நினைச்சு பாருங்க, அதனுடைய ஆழமான காரியங்கள் நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த பரிசுத்தம் ஆகுதல் நிறைவேறணும்னா சிம்பிளா தான் சொல்றாரு ரசம் வார்த்தைகள், என்னன்னா கிறிஸ்து கூடையே இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உட்பட்டே இருக்கணும். ஏன்னா அவர் மூலமாக மாத்திரம் தான் அங்க ஆக முடியும். ஏன் இப்படி எக்ஸ்ட்ராவா ஒரு கேர்ஃபுல்லா நம்ம சொல்றோம், இவ்வளவு உஷாரையா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா, சில சமயங்கள்ல நம்முடைய அறிவின்மை அப்படின்னா அறிவு குறைவா இருக்கிறதுனால, இல்லாட்டி நம்முடைய பலவீனத்தினால, இல்லாட்டி நாமளும் மாம்சத்திலேயே இங்க தங்கியிருக்கிறதுனால, இன்னும் ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் முழுவதுமா இருக்கிற பிரகாரமா கிரகிச்சு அதையே நம்பி விசுவாசிச்சு அதையவே சார்ந்து கொள்ளக்கூடிய பலம், ஞானம், புத்தி எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல நம்ம ஆல்டர்னேட்டிவ் பாக்குறோம். அப்படி ஆல்டர்னேட்டிவ் பார்க்க கூடாது, உங்களுக்கு இருக்கிற மெயின் இவர் மாத்திரம் தான் சொல்றதுனால தான். அப்போ அங்க தேவன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இந்த நம்முடைய வாழ்க்கையில இனி எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு நிலைக்கும் கிறிஸ்து இயேசுவே நமக்கு அங்க ஆதாரமாக இருக்கிறார். அப்போ இதை பத்தி நம்ம சொல்லும் போது அப்போஸ்தல் பவுல் கொலோசேயர் சபைக்கு எழுதும் போது கிளியரா சொல்றார், இந்த ஒரு வழிய உங்களுக்குள்ள அநேகர் விட்டுட்டீங்க, கிறிஸ்து இயேசு மூலமா தான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும் என்று தேவன் சொல்லும் போது, இந்த ஒரு காரியத்தை அநேகர் உணராம நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின்படி உங்களுடைய இச்சைகளின்படி நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த அழைப்புல போய் அழைப்புல போக மாட்டீங்க, அழைப்பை விட்டே போயிட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. ரொம்ப கண்டிஷன் அங்க அவர் குறிச்சு காமிக்கிறார். வசனம் நீங்க குலசே 2:18 படிங்க.
கணக்குனாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல்
பாருங்க, மறுபடியும் கொஞ்சம் சிஸ்டப்படுங்க.
கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு,
கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு, அப்புறம்
தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற,
பாருங்க சரீரம் முழுவதையும், சரீரம் இப்படித்தான் ரெடி ஆகுது, கணுக்களாலும் கட்டுக்களாலும் தேவ பலத்தினாலும் இப்படி நிறைவேறுகிற அந்த சரீரம் பாருங்க பாருங்க,
சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல்.
ஆமாம், சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை, ரொம்ப சிம்பிள் இல்லீங்களா. சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறது எதுதான், சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறது அந்த தலை தான், அந்த தலையை பற்றி கொள்ளாமல். ரொம்ப கிளியரா சொல்ற, என்னன்னா அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு ரட்சிப்பு. அதாவது இந்த சபைக்கு இந்த புது சிருஷ்டிகளை அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமுமே அவர் மாத்திரம் தருகிறார். அதான் சரீரத்தை ஆதரிக்கிற தலை கிறிஸ்து இயேசு. ஆனா அப்படி இருக்கிற அந்த தலையை பற்றி கொள்ளாமல் அப்படின்னா, இப்ப அந்த தலை இருக்கிற இடத்துல இன்னொரு சரீரங்கம் வச்சோம்னா சரியாகாது இல்லீங்களா. சரீரத்தை வந்துட்டு ஆதரிக்கிறது தலை தான், ஆனா தலைக்கு பதிலாக இன்னொரு சரீர அங்கத்தை நாம என்ன பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் டீடைலா புரியும், வசன படிச்சு முடியுங்க 19.
மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று,
பாருங்க அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு சபைக்குள்ள இருக்கிற சில பலவீனங்கள், மாயமான தாழ்மையினால அப்புறம்
தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று,
தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில விருப்பமுற்று. இப்ப வசனப்படுங்க,
காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்.
பாருங்க, அப்போ இங்க வந்து தான் நடக்குது, அந்த சபைக்குள்ள இந்த அழைப்புல சகோதர சகோதரிலே கிறிஸ்து இயேசுதா எல்லாமே இந்த சரீரத்துக்கு தலையாகி அவர் தான் அப்படின்னு சொல்லும் போது இங்க அங்க என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா, அந்த தலையை சிலர் வந்து ஆதரிக்காமல் அதைய சார்ந்திராமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாயமான தாழ்மை. அப்புறம் வந்துட்டு தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைனா எந்த தூதர் என்ன எந்த தூதர் ஆராதிக்கிறோம், கேப்ரியலா, லூசிபரா, மிகாயிலா, அந்த தூதர்கள் யாரு தெரிஞ்சது? அதனால தான் நான் கேக்குறேன், அந்த தூதர்கள் யார் சொல்றாரு? நீங்க அப்படி பண்றீங்க, தலையை நீங்க ஆதரிக்கிறது இல்ல, ஆனா வந்துட்டு நீங்க மாயமான தாழ்மைக்குள்ள போயிட்டு தூதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூதர் யார் இங்க சொல்லப்பட்டிருக்க? தூதர் தூது கர்த்தருடைய செய்தியா தூதுவர்களா எடுத்து செல்லக்கூடிய சகோதரர்கள் தப்பித்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த அழைப்புல கிறைஸ்ட் தான் நமக்கு எல்லாம், அந்த தலை தான் நமக்கு எல்லாம், எல்லாத்துக்குமே அவர் தானே, எல்லாத்துக்குமே அவர் தான், எல்லாமுமே அவர்னா எல்லாமுமே அவர் தான். அதுதான் சேஃபஸ்ட் மெத்தட். புது சிஸ்டிக்கு நம்ம ஓட்டத்தை முடிக்கணும்னா சேஃபஸ்ட் மெத்தடு தலை தலை தலை, அவ்வளவுதான். கிறிஸ்து 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 நாலுமே அவர் தான் இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாம என்ன பண்ணிடுவீங்க, பண்ணிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த அழைப்புல இருக்குதுன்னு சொல்லும் போது மாயமான தாழ்மையில தூதரை வந்துட்டு ஆராதிக்கிற அந்த ஒரு காரியம். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லும் போது இந்த ஒரு பலவீனம் நமக்கு இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்குது. ஆனா இது வந்துட்டு ஒரு ஞானமான காரியம் அல்ல. தேவன் நமக்கு பரிந்துரைக்கிற ஒரு மெத்தட் இல்ல. என்ன மெத்தட் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஞானத்துக்கோ, ஒருவேளை நீங்க நீதிக்கோ, பரிசுத்தத்துக்கோ, ரட்சிப்புக்கோ தலையை மாத்திரம் சார்ந்துருங்க, பிரச்சனையே இல்ல. அதே அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பலவீனத்தில, ஏன்னா நம்ம தலையை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆவிக்குரிய செயல். மனசுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் கிறைஸ்டையே நம்ம முன்னாடி கொண்டு வரணும், கொண்டு வரணும். அவர் வரமாட்டார் கண்ணுக்கு முன்னாடி. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணுங்கிறது இதை நம்ம சைட்ல இருக்கிற பொறுப்பு. நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நிறைய சமயத்துல. அவர் நம்ம எங்க போய் பாக்குறது, எங்க போய் அவர்கிட்ட கேக்குறது, பேசுறது இல்லீங்களா? ஆனா அதுதான் சொல்யூஷன், மைண்டுக்குள்ள கொண்டு வரணும் எந்த விஷயத்துக்கும் அவரை. இது நம்ம செய்ய முடியாம போகும்பொழுது மாம்ச கண்களுக்கு முன்னால இருக்கிறவங்களும் நம்ம பாத்துடுறோம். அப்ப அந்த தூதர் வணக்கம், தூதர் ஆராதனை சொல்லும் போது உங்களுடைய மாயமான தாழ்மையில நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த தூதர் வணக்கத்துக்குள்ள போறீங்க. ஆனா அது உங்களை இந்த அழைப்புல புது சிஸ்டிகளா வளர விடுறதில்ல. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, சில சமயங்கள்ல இல்ல, அநேக சமயங்கள்ல நாம கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிற சகோதரர்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் அன்பு செலுத்துறதும் நல்ல விஷயம், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு விஷயம். ஆனா கூட நம்ம இங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தலை இருக்க வேண்டிய இடத்துல இவர்களை நம்ம வைக்க கூடாதுன்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரெண்டு சைட்லயும் தப்பு இருக்கும். ஒண்ணு, அவங்களுக்கு கூட அந்த மாதிரி சில இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த ஒரு ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது நாம வந்துட்டு இந்த உலக பிரகாரமா சில சந்தோஷம், சில கனம், சில புகழ், சில மரியாதை கிடைக்கும் போது அதுக்கு கூட வஞ்சிக்கப்பட்டு அதை நாம என்கரேஜ் பண்றவங்களா போகக்கூடாது. முதல்ல யாரு பேசக்கூடியவங்க அவங்க சைட்ல. அது மாத்திரமல்ல, இப்படி பேசக்கூடியவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தொட்ட தொண்ணூறுக்கும் நாம யாரையே சார்ந்திருக்க கூடாது. ஆமா, அவங்க கூட இருக்கிறதா ஒரு சந்தோஷம், அவங்க வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் இல்லீங்களா? அவங்க கிட்ட நிறைய பேசணும், இது ரொம்ப அதிகப்படியான விஷயம். அப்ப தேவன் அங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீங்க பாத்துருங்க நிறைய பேர் தலையை நீங்க ஆதரிக்காமல் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா மாயமான தாழ்மையினால. மறுபடியும் அந்த வசனம் செகண்ட் பார்ட் படிங்க சிஸ்டர்.
மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று,
விருப்பமுற்று பாருங்க, இந்த விருப்பம் இன்னைக்கு ஒருவேளை இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள எடுத்துடலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசணும். ஸ்ட்ரிக்டா பேசணும்னா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா, அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், கனம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்ப இருக்கிற பிரகாரமாவே இருக்கட்டும், தப்பே இல்லை. ஆனாலும் அது வந்துட்டு தலையை தலை மேல வச்சதை விட எக்ஸ்ட்ராவா இருக்குதா, இல்லாட்டி அவசியம் இல்லாத இருக்குதா, அவசியம் இல்லாத இந்த விருப்பம் எல்லாம் இருக்குதா, அது கட் பண்ணணும். அது நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. யார் யாரும் என்கரேஜ் பண்ணக்கூடாது, செய்யறவங்களும் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு வாய்ப்புல இருக்கிற சகோதரர்கள் கூட. இதோட ஸ்ட்ரிக்ட்லி இதை யார்தான் சொல்றாரு? அப்போ சகோதரர்களுக்கு தான் சொல்றாரு. யார், எந்த சகோதரர்களுக்கு சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு போறவங்களுக்கு அங்க சொல்றாரு. சோ அதை என்கரேஜ் பண்ண, மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் சில பலவீனங்கள் ரெண்டு பக்கமும் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப முக்கியம்னா பேசுறவங்களை விட கேட்கறவங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப நமக்குள்ள இருக்கிற சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த அழைப்புல கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மளால எல்லாரும் படிச்சுக்கொள்ள முடியறதில்ல, ரொம்ப சின்ன சின்ன ஜனங்களா இருக்கிறோம் நாமோ, நமக்கு எல்லாம் புரிஞ்சிருது கிடையாது. ஒருவேளை எந்த உதவியா கர்த்தருடைய ஞானத்தின் மூலம் செய்யக்கூடியவங்களை நாம என்ன பண்ணிடுவோம், அந்த மாதிரி எக்ஸால்ட் பண்ணிட்டு இவர்களை வந்துட்டு ரொம்ப பெருசா நம்ம நினைச்சிட்டு இல்லீங்களா? அப்ப நீங்க பாருங்க, ரொம்ப கிளியர் சொல்யூஷன் இங்கேயே தேவன் கொடுக்குறார். மாம்சத்தின் மேல நீங்க என்னைக்கு என்ன பண்ணிட வேண்டாம், நம்பிக்கை வச்சிட வேண்டாம். வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டேன்ஸ், அதுதான் இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு. அந்த மாம்சம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்லக்கூடிய சகோதரனா இருந்துட்டாலும் சரி. அப்ப நீங்க என்னதான் பண்ணணும் இந்த அழைப்புல? அபைட் இன் கிறைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் போயிடுங்க.
அவர் மாத்திரமே அங்க இது. அப்போ அந்த வசனத்துல ரொம்ப கிளியரா சொல்றார், இந்த ஒரு பரிசுத்தமாகுதலும் கூட கிறிஸ்துவை மாத்திரம் அங்க சார்ந்திருக்க வேண்டும் என்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவை இரட்சகராக மாத்திரம் ஏற்றுக்கொள்வதல்ல சகோதர சகோதரிகள், இந்த அழைப்புல அவரே நமக்கு தலை அப்படின்னா அவரே நமக்கு வழி காட்டி, இன்னும் கூட சொன்னோம்னா அவர் தேவனுடைய பிரதிநிதி, எப்படி தேவன்கிட்ட இருந்து நமக்கு, அவர் நம்முடைய பிரதிநிதி, எப்படி நம்மகிட்ட இருந்து தேவனுக்கு. அப்ப எந்த விஷயமானாலும் அவர் என்ன பண்ணுவார், நமக்காக தேவன்கிட்ட போயிட்டு பரிந்துரை செய்கிறார். அப்ப நமக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவ், அப்படி கூட நம்ம அவரை ஃபீல் பண்ணணும். நமக்கிட்ட எந்த பலவீனம் இருந்துட்டாலும் அந்த பலவீனத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பிதா கிட்ட இவர் என்ன பண்ணுவார், ரெப்ரசன்டேட்டிவா போய் பேசக்கூடியவர். அவரே நமக்கு ரட்சகர் மாத்திரமில்ல, அவரே நமக்கு தலை, அவரே நமக்கு வழிகாட்டி, அவரே நமக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியா இருக்கிறாரு, அவரே நமக்கு புத்தி சொல்லக்கூடியவராக கூட இருக்க இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கிறார், வழி நடத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவே இப்படி இருக்கிறார். அப்ப இதை வந்துட்டு கிறிஸ்து இயேசுவே சொல்றார். இப்ப அப்போஸ்தல் பவுல்ஸ்னார் பாருங்க, நீங்க தலையை சார்ந்திராமல் நீங்க வந்துட்டு இப்படி மாம்ச பலவீனத்துல நீங்க போயிடுறீங்க, அது தப்பு சொல்லும் போது இது கிறிஸ்துவே அவருடைய வார்த்தையில சொல்ல போது எங்க இருக்கிறாருன்னா யோவான் 15 அதிகாரம் 4
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
அப்போ நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், கிளியர் வார்த்தை, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், சிம்பிள் இல்லைங்களா. அப்ப நீங்கள் என்னில் நிலைச்சிருங்க, அதாவது நீங்க கொடிகள் நான் செடி, கொடிகள் கொடிகள் நிலைச்சிருக்க வேண்டாம், செடியில நிலைச்சிருங்க. நீங்க என்னில நிலைத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அநேக கனிகள் நீங்க கொடுப்பீங்க. என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களுக்கு கனியில் அப்படின்னா ஒன்லி சோர்ஸ் சர்ச்சுக்கு, இந்த காஸ்பல் ஏஜ்ல புது சிருஷ்டிக்கு எது எதுலாம், ஞானத்துல, நீதி இல்ல, பரிசுத்தமாக்குதல், ரட்சிப்படையக்கூடிய வாழ்க்கை விஷயத்துல, எல்லாவற்றிலும் நம்ம யாரை மாத்திரம் சார்ந்திருக்கணும்னு கிறிஸ்து சொல்றாருன்னா அந்த கொடியை, அதாவது செடியாகிய அவரை பத்தியே அங்க சொல்றாரு. இன்னும் கூட 7 வசனம் படிங்க அதுலயே.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
ஆமா இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்னில நினைத்திருந்தால் நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு, அதான் சொல்றாரு அவர் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ், நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சர்ச்சுக்கு, அவர் ரெப்ரசன்டேட்டிவ் தேவன் கிட்ட. நீங்க என்ன நிலைச்சிருந்துட்டு எங்கிட்ட நீங்க எது கேட்டாலும் அது நான் அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னா எப்படி செய்யப்படும், நீங்க என்கிட்ட கேட்டுட்டா போது நான் உடனே யார்ட்ட நான் போய் கேட்பேன், அவர்கிட்ட கேட்பேன், நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் உங்களுடைய வில்லன் பிளஷர், நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் தேவன் கிட்ட, தேவன் உங்களுக்கு தந்துருவார், அதுல சந்தேகமே இல்ல. இந்த பாயிண்ட் சகோதர சகோதரிகளே நம்ம கொஞ்சம் இன்னும் நம்ம சொன்னதையும் விட நீங்களாக வந்துட்டு அந்த பரிசுத்தாவி பயன்படுத்திட்டு இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த நம்ம கண்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தூதர்களை வந்துட்டு நம்ம பெரிதும் நம்ம நம்பிட்டு அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டோம்னா அது வந்து நல்லதே இல்லை. எப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடு ஒரு புது சிருஷ்டிக்குள்ள இருக்கணும், அந்த ஆவிக்குரிய சிந்தையிலேயே அவங்க இருக்கணும். இந்த அழைப்புல இவர்கள் மூலம் அழைக்கப்பட்டிருக்கலாம், நம்ம மூலம் அழைக்கப்பட்டிருக்கலாம், அப்படிதான் நம்மள ஒரு சகோதரத்தை அழைச்சாரு, ஒரு சகோதரத்தை அழைச்சாங்க இருக்கிறாங்க, அதுக்கு தேவன் பயன்படுத்திருக்காங்க. ஆனா இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எல்லா விஷயமே தேவன் கிறிஸ்து மூலமா உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கிறார், அவர் எல்லா விஷயத்தையும் அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லா விஷயத்துக்கும் முதல்ல கடைசியுமா அவரை நம்பலாம், அவரை விசுவாசிக்கலாம்னு சொல்லும் போது இது வந்து ஹார்ட் டு ஹார்ட் கான்டாக்ட், ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன், யார் கூட கிறிஸ்து கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சமயத்துல நமக்கு தெரியும் மாம்சத்துல கூட நமக்கு சில ஆறுதல், சில தேறுதல், சில உற்சாகப்படுத்துதல் இதெல்லாம் நமக்கு அவசியம். அதுக்கு நிச்சயம் அவருடைய பிள்ளைகளை நம்ம பயன்படுத்தலாம். பட் என்ன பண்ணிட வேண்டாம்னா கிறிஸ்து இருக்கிற இடத்துல நம்ம இவங்களை வச்சுட்டு ஒருவேளை அது கிடைக்கலையே, இவங்க பேசலையே, அப்படி இப்படி நாம நினைச்சிட்டு சோர்ந்து போனோம்னா டிசப்ஷன், இது ஒரு வஞ்சனை. நீங்கள் என்னமோ விரும்பிட்டீங்க எதையோ விரும்புறதுக்கு பதிலா, சரிங்களா. பாருங்க அப்போ அது அப்போஸ்தல் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அது நீங்க வேண்டாம், சகோதரர் இருக்கணும், அவருக்கு கடமைகள் இருக்கு, அவர் பண்ணுவார் இல்லைங்களா. அதே சமயத்துல எந்த ஒரு இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற சகோதரர்கள் கூட அதையோ என்கரேஜ் பண்ற மாதிரி சகோதரர்களுக்கு மத்தியில் நடந்து கூடாது, அது கூட தேவன் சொல்றது இல்ல இல்லைங்களா. அப்போ அது கூட நமக்கு ரெண்டுமே படிப்பணி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ இதையே அப்போஸ்தல் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அப்போஸ்தல் பவுல் முன்னாடி சொன்னாரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தோம், இவன் மறுபடியும் அப்போஸ்தல் சொல்றாரு பாருங்க நீங்க எபிரேயர்ல 10:31 நாம் ஏன் கிறிஸ்துவையே சார்ந்திருக்கணும் அப்படின்னா இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் சொல்றாரு,
ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே.
ஆமாம், அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல விழுகிறது எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த பலவீனமான சூழ்நிலை இருந்துட்டு அப்பா கிட்ட போகவே முடியாதுன்னு ஒரு குழந்தை பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், அப்பதான் திட்டத்துல யார் கொண்டு வந்தாங்க, அம்மா வந்தாங்க. இப்ப பெட்டர் யார்கிட்ட போயிடுங்க நீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பாட்ட போக முடியாது, ஏன் அப்பாட்ட கையில மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ஜீவன் உள்ள தேவனுடைய கைகள்ல விழுகிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படின்னா இப்ப கண்டிப்பா நம்ம யார் கையில தான் விழுந்தே ஆகணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க, தேவன் கிட்ட நம்ம போக முடியாது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு என்ன நினைச்சிட வேண்டாம், ஐயோ தேவன் அப்படி இல்ல. தேவன் வந்துட்டு குமாரனுக்கு கணம் பெறணுங்கிறக்காக என்ன பண்ணிட்டார், அவருடைய திட்டத்தை இப்படி பண்ணிட்டார். இன்னும் நிறைய அன்பு யாருக்குதான் இருக்குது, பிதாவுக்கு தான் ரொம்ப அன்பு இருக்குது. அந்த அன்பை குமாரன் மூலம் வெளிப்படுத்தி குமாரனையும் நம்ம என்ன பண்ணணும், மூத்த அண்ணனை நம்ம கண்டுக்காமையே இருந்துட்டோம் இல்லீங்களா. குட்டிகளா இருந்துட்டு நாம வந்துட்டு கண்டுக்கிறதே இல்ல. அப்ப வந்துட்டு பிதா பார்த்தார், இல்ல நீங்க மூத்த அண்ணனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்களோ அதே ரெஸ்பெக்ட் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த தேவனுடைய திட்டத்துல கிறிஸ்து இயேசுக்கு அந்த ஒரு வாய்ப்பு பிதாவாக்கி தேவன் கொடுக்கிறார். அப்போ நாம் நினைத்தாலும் கூட தேவன் கிட்ட போய் சார்ந்திருக்க முடியாது, ஏன்னா அவருடைய சட்ட திட்டங்கள் ரொம்பவும் நீதியுள்ளவைகளா இருக்கும் பொழுது. அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம இங்க யாரை மாத்திரமே இந்த அழைப்புல சார்ந்திருக்க முடியும் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ம சார்ந்திருக்க முடியும். அப்போ தேவன் கிட்ட போக முடியாது, அதே சமயத்துல மாம்சமான மத்தவங்க கிட்டயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. அப்ப யார்த்தா இருக்கிறா அப்படிங்கும்போது நம்முடைய ரட்சகர் கிறிஸ்து இயேசு இந்த அழைப்புல நமக்கு எல்லாமுமாக அங்க இருக்கிறத பத்திட்டு அங்க நம்ம சொல்றாரு. அப்போ சகோதர சகோதரிகளை இதை நம்ம அந்த சாங்டிபிகேஷன் பரிசுத்தம், கிறிஸ்து இயேசுவே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல எந்த ஆல்டர்னேட்டிவ் வரக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லும் அது வந்துட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு காரியம் இல்லை, அது தேவன் அங்கீகரிக்கிறதும் இல்ல, அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், பலவீனத்துல அறியாமையில கொஞ்சம் நமக்குள்ள நடக்குது, அதை நம்ம வளர்க்க கூடாது. ஏன்னா நமக்கு சரியான காரியங்கள் நமக்கு தேவன் உணர்த்தும் போது கிறிஸ்துவே நமக்கு அங்க நீதியாகவும் நமக்கு பரிசுத்தமாகவும் இருக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் வார்த்தை நம்ம என்ன பார்க்கணும்னா பரிசுத்தம் ஆகுதல் தான், அவரே நமக்கு பரிசுத்தம். அப்ப இந்த பரிசுத்தம் ஆகுதல் என்றால் என்ன, அதுக்கு நம்ம அர்த்தம் நாம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அதுக்கு விளக்க நம்ம கண்டுபிடிக்கிற வேற இன்னொரு கேள்வி கேட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நாம முதல்ல எதுக்கு பரிசுத்தம் ஆக்கப்படணும், புது சிருஷ்டி அழைப்புகளை வந்திருக்கிறோம், நமக்கு கிறிஸ்து இயேசுவே பரிசுத்தமா இருக்கிறார். நாம முதல்ல எதற்கு பரிசுத்தம் ஆக்கப்படணும், அவசியம் என்ன, வேற டைரக்டா பதில் சொல்லாமே வசனம் இல்லாம நாம் எதற்கு பரிசுத்தம் ஆக்கப்படணும், பரிசுத்தம் இல்லாம தேவன்கிட்ட பேச முடியாது, தேவன்கிட்ட எதுக்கு பேசணும், தேவன் பரிசுத்தமா இருந்து நாம பரிசுத்தமா எதுக்கு இருக்கணும், என்ன நீங்க சரியான பதில் சொல்ல மாட்டீங்க, நான் அப்படியே கேட்டிருப்பேன். அப்ப பார்க்கும் போதே ரொம்ப சிம்பிள், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த புது சிருஷ்டிகள் ஒரு பரிசுத்தமான வேலை செய்ய போறாங்க. அப்ப ஒரு பரிசுத்தமான வேலையை அவங்க செய்யும் பொழுது அவர்கள் எப்படித்தான் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்ப இந்த பரிசுத்தம் புரியுதுங்களா, தேவனுடைய திட்டத்துல ஹோலி சர்வீஸ் இல்லீங்களா. இந்த உலகத்துல வேற எந்த ஜனமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் இவங்களை அழைக்கிறார். அந்த காரியம் அவருடைய திட்டம் என்று சொல்ல போது அது பரிசுத்தமான திட்டம், பரிசுத்தமான காரியம். அது என்னென்ன நீங்க பாத்துக்கலாம், ஆயிரவட அரசாட்சியில சபை மூலம் தேவன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க பார்த்தலாம். ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு இவங்களை அழைச்சிருக்கும் பொழுது அந்த ஊழியத்துக்கு அவர் எப்படித்தான் இருக்கணும, பரிசுத்தமாகத்தான் அங்க இருக்கணும். அப்ப இந்த பரிசுத்தம் ஆகுதல் என்ன அப்படின்னா, இதே பாவமான உலகம் நல்லா நீங்க கவனிச்சிருங்க, பரிசுத்தம் ஆக்கப்படுதல் இல்லாட்டி பரிசுத்தம் ஆகுதல்னா என்ன விளக்கம் அப்படின்னா, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்போ இந்த பாவமான உலகத்துக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு பரிசுத்தமான வேலையை நம்ம செய்ய முடியாது. அப்ப அந்த பரிசுத்தமான வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாவமான உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறது தான் பரிசுத்தம்ட்டு பிரதர் ரசல் அந்த ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார். அது எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா பண்ணணும், புரியுதுங்களா. ஒரு பரிசுத்தமான வேலை செய்யணும், அந்த பரிசுத்தமான வேலை செய்யறதுக்கு இவர்கள் பரிசுத்தமானவர்களா இருக்கணும். அதை நம்ம எப்படித்தான் செய்ய முடியும்னா, இந்த உலகத்திலிருந்து முதல்ல அவங்க என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணிடணும். அப்போ தீமையான அசுத்தமான எல்லாவற்றிலும் இருந்து கிளியரா தான், புரியுதுங்களா. அதாவது தீமை அசுத்தம் இப்படி இருக்கிறவைகளில் இருந்துட்டு பிரிச்சு எடுத்துட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்துறது இல்லைங்களா. அந்த பிரிச்சு எடுக்கிறதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரிச்சு எடுக்கிறது தான் பரிசுத்தம் ஆக்குதல் இல்லைங்களா. அதாவது இங்கிலீஷ்ல நான் சொன்ன சாங்டிபிகேஷன் சிக்னிஃபைஸ் செட்டிங் அப்பார்ட் டு ஹோலி சர்வீஸ், பரிசுத்தமான வேலையை செய்வதற்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுறது, இதுதான் பரிசுத்தம் ஆகுதல், புரியுதுங்களா. அப்போ இந்த பரிசுத்தமாகுதல் வாய்ப்பு கூட நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இதை வந்துட்டு அவருடைய திட்டத்துல யார் யாருக்கு வைக்கல, யாருக்கு மாத்திரம் வச்சிருக்கிறார். இந்த ஒரு பரிசுத்தமான வேலையை செய்யறதுக்கு இந்த அழைப்ப தேவன் யார் யாருக்கு கொடுக்கிறார்ன்னு சொல்லும் போது, இந்த பரிசுத்தமாகுதல் வாய்ப்பு பாவிகளுக்கு தேவன் கொடுக்கலை சரிங்களா. அப்ப ஒப்புதலுக்கு அழைக்கிறார். அப்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க போறதை நீங்க பார்க்க போறீங்க. தேவன் திட்டத்துல நிறைய படிகள் இருக்குது. பாவத்திலிருந்துட்டு பரிபூர்ணம் அடையணும்னா நிறைய படிகள் இருக்கு. அதுல பரிசுத்தமாக்கப்படுறது மூணாவது படியில் நிக்குது இல்லீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குன்னா, பாவிகளுக்கு தேவன் என்ன அழைப்பு தான் கொடுக்கிறாரு, மனம் திரும்ப வேண்டிய அழைப்பு தான் கொடுக்கிறாரு. பரிசுத்தமாகுங்க அவர் சொல்றது இல்ல. ஏன்னா பாவிக்கு அந்த நிலைமை உடனே அவரு அடைய முடியாது, பரிசுத்தம் உடனே அடைய முடியாது. ஏன்னா முதல்ல அவரு தன் பாவிங்கறத என்ன பண்ணணும், உணரணும். அப்ப உணர்ந்து என்ன பண்ணணும், மனம் திரும்பக்கூடிய ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்தோன்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜஸ்டிபிகேஷன். பார்த்தமே முன்னாடி நமக்கு நீதியாக யார் இருக்கிறார், கிறிஸ்து இயேசு இருக்கிறார். நான் பாவி, நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்துட்டேன், திருந்திருக்கு நான் எத்தனிக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரே வழி கிறிஸ்து இயேசு தான். அப்படிங்கும் போது அவரை ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய பலியின் மேல விசுவாசம் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாவி என்ன ஆகிறாரு, நீதிமான் ஆகிறாரு. யாருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில நீதிமான்கிற நிலைமைக்கு வந்துறாரு. இந்த நீதிமான் நிலைமைக்கு வந்திருக்கிற ஒருவருத்தருக்கும் தான் தேவன் இந்த பரிசுத்தமாகக்கூடிய அழைப்பை அவர் கொடுக்கிறார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிளான் அங்க தேவன் கொடுக்கிறார். டைரக்டா பாவிட்ட போயிட்டு நீங்க பரிசுத்தம் ஆயிட்டு நீங்க பலி செலுத்தலாமே, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாமே, தேவன் அங்க சொல்றது கிடையாது. மாறாக இது வந்துட்டு ஜஸ்டிஃபைடு பிலீவர்ஸுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீதிமான் ஆக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மாத்திரம் என்ன வாய்ப்பு கொடுக்கிறாரு, இந்த பரிசுத்தம் ஆகிறது. இன்னும் கூட சகோதர சகோதரர், இந்த பரிசுத்தம் ஆக்குதலுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா கான்சக்ரேஷன் இல்லீங்களா, அந்த பொருத்தனைய நிறைவேற்றுதல் இல்லீங்களா, அந்த ஒரு பலி செலுத்துதல் அது நம்ம கொடுக்கிறோம். இந்த சாங்டிபிகேஷன் அப்ப வந்து இது அந்த ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலை. அப்ப உடனே நாம என்ன நினைச்சிடக்கூடாதுனா, அப்ப தேவன் வந்துட்டு பாவிகள் வந்துட்டு பரிசுத்தம் ஆயிட்டு பலி செலுத்துறது விரும்புறது இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த அர்த்தத்தில் நாம நினைக்கிறது கிடையாது. ஆனா அந்த பரிசுத்தம் ஆயிட்டு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி முதலாவது தேவனுடைய திட்டத்துல அவங்களுக்கு தேவன் என்னென்ன கிருபை இரக்கம் வச்சிருக்கிறாருங்கிறது அவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல அந்த கிருபை இரக்கத்துக்குள்ள தங்களை என்ன படுத்திக்கணும், அவங்க உட்படுத்திக் கொள்ளணும். அப்ப நீங்க பாவிகளா இருக்கிறீங்க, அந்த பாவ நிலையில நீங்க உங்களை உணர்ந்துருங்க. உணரும் பொழுது அந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு உங்களுக்கு நான் என்னுடைய குமாரனை ரட்சகரா அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ரேன்சம்ல இருக்கு எல்லா கிரேசஸ் இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா கிருபையும் இருக்குது அந்த ரேன்சம்ல. அதை முதல்ல நீங்க முழுவதும் அவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இது யார் தான் ஏற்றுக்கொள்வா அப்படின்னா, தன்னை பாவின்னு உணர்ந்தவரு, தான் திருந்தணும்னு நினைச்சவரு, அப்புறம் கிறிஸ்து இயேசு கிட்ட வரவனால. அப்ப இந்த முக்கியமான மூணு ஸ்டெப்ஸ் ஒருத்தர் எடுக்காத பட்சத்துல அவர்கிட்ட போயிட்டு நீங்க பரிசுத்தமாகுங்க, நீங்க பலி கொடுங்கன்னு சொன்னோம்னா அது வந்துட்டு தேவன் பார்வையில அது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ ரொம்ப சிம்பிளா ஏன் வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க பாவிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு நம்ம சொல்றது புரியுது இல்லீங்களா. பாவிகள் இந்த நிலைமைக்கு வரக்கு முன்னாடி அவங்க மனம் திரும்பணும், அவர்கள் நீதிமான் ஆக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்புக்குள்ள அங்க நம்ம வரணும். அப்ப இந்த சாங்டிபிகேஷன் பரிசுத்தமாகுதல் உண்மையிலேயே ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டு அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு நீதிமான் ஆக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த ஒரு வாய்ப்பு பார்க்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு வகையில் இதெல்லாம் நாம யோசிச்சு நிதானிச்சு பார்க்கும் போது இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அது, அவர் நடத்தி கொண்டிருக்கிற முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பாதிகளுக்கு தங்களுடைய பாவத்தை உணர்த்துறது, அப்போ அவங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ப ஒரு அழைப்பு கொடுக்கறது, அப்புறம் அவங்களை கிறிஸ்துவை விசுவாசிக்க சொல்லிட்டு ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வர்றது இல்லீங்களா. அப்ப இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில, கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ. அப்ப யார் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லீங்களா. கேள்வி கேட்டே இருக்கணும், இல்லாட்டி அப்படியே தூங்கிடுவீங்க இல்லீங்களா. அப்படியே சீரியஸா கேட்கற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா இந்த ஸ்டடி நம்மளே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றோம். ஆனா இது தேவனுடைய அந்த அழைப்புல எவ்வளவு ரகசியமான காரியங்கள் இருக்கு. அதுக்கு தேவன் குமாரன் எவ்வளவு திட்டம் வச்சுட்டு எவ்வளவு பிளான் வச்சு, சரி இதை புரிஞ்சுக்கிறதின் மூலம் என்ன தெரியும், அப்பதான் தெரியும் தேவனுடைய அன்புனா என்ன, அப்பதான் தெரியும் தேவனுடைய நீதி என்ன, அவருடைய ஞானம் என்ன, எல்லாம் தெரியும் சகோதர சகோதரிகள். கிறிஸ்து இயேசு வராட்டி நமக்கு எந்த ஹோப்பும் இல்ல, எந்த நம்பிக்கையும் இல்ல, அப்பதான் நமக்கு தெரியும். அப்பதான் அவர் நம்முடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஆழமான அர்த்தம் கூட நமக்கு புரியும். அதற்காக நாம் இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்ப கொஞ்சம் அந்த தேவனுடைய ஆவியில நாம் நினைச்சிருந்து அதை கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த பாவிக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டு மனம் திரும்ப சொல்லி அவரை நீதிமான் ஆக்கி, நீதிமான் ஆக்குனதுக்கு அப்புறம் அவரை பரிசுத்தப்படுறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த பிளான் எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கு. சுவிசேஷம் முழுக்க ஒரே நோக்கத்துக்கு புது சிருஷ்டிக்கல நான் இங்கிருந்து பிரிச்செடுக்கணும், அவ்வளவுதான். நினைச்சு பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும், இத்தனை லட்சக்கணக்கான மிஷினரிஸ் கிறிஸ்தவை அறியாத தேசங்கள்ல போயிட்டு அவங்க வந்துட்டு உலகத்தையே மனம் திரும்ப வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி கிறிஸ்தவை பிரசங்கிச்சு கிறிஸ்டியன்ஸ்குள்ள கொண்டு வராங்க. ஆனா இது யாருக்காக? அவங்களுடைய நோக்கில் என்ன? தாங்கள் ஒரு பெரிய சேவை செய்யறோம், தேவனுடைய திட்டத்தை கம்ப்ளீட் பண்ண போறாங்க இல்லீங்களா. ஆனா தேவன் பார்வையில பாருங்க, நீ அது செய்யணும்ப்பா, நீ செஞ்சாதான் நான் அங்கிருந்து யார் எடுக்க முடியும். அவருடைய நோக்கம் சிம்பிளா பாத்தீங்கன்னா, நான் புது சிஷ்டியை ரெடி பண்றேன், அது ஒண்ணுதான் இப்ப சுவிசேஷத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம கிறிஸ்தவர்களுடைய பார்வையில, நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பார்வையில பாத்துட்டோம்னா, அவங்க ஒண்ணு உள்ள வந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லாட்டி உள்ள வந்தா அட்லீஸ்ட் நரகத்துக்காக தப்பிச்சிடலாம். இப்படி ஏதாவது காரணம் சொன்னாலும் தேவன் வைக்கிற பர்பஸ் ஒன்னே ஒண்ணுதான், நான் என்னுடைய புது சிருஷ்டிகளை இங்கிருந்து நான் என்ன பண்ணணும், என்ன இடத்துல நான் சேர்த்துக்கொள்ளணும். அப்ப இந்த புது சிருஷ்டிகளை எடுக்கணும்னா நம்ம பார்த்துட்டோம் இல்லீங்களா, சாங்டிபிகேஷனுக்கு பரிசுத்தமாக்குதலுக்கு அவங்களா வழி நடத்திட்டு போய் அப்புறம் அவங்க உண்மையா இருந்துட்டு அவங்க மேல போறோம்னா, அதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல் இருக்குது, ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வர்றது இருக்கு, நீதிமான் ஆக்க. இந்த ரெண்டு வேலையை நம்ம கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது உண்மையான பரிசுத்தவான்கள் பண்றது கிடையாது. யார் பண்ணிடுறாங்க? பரிசுத்தவான்களும் பண்றாங்க. இந்த தேவனை அறிந்தும் அறியாமல், அவருடைய திட்டம் புரிந்தும் புரியாம ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த சுவிசேஷகர்கள் இவங்களை எல்லாம் வந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அங்க தேவனோடு ஒத்துழைத்துட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு அது தெரியாது இல்லீங்களா. அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய முழு நோக்கம் முழுவதுமே புது சிருஷ்டிகளை தேவன் தெரிந்தெடுத்து அவங்கள என்ன பண்றது, அவங்கள டெவலப் பண்றது, அவங்கள வழி நடத்தி அவங்களை பரிபூர்ணப்படுத்துறதாகவே அங்க இருக்குது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒரு புது சிருஷ்டிக்கும் தேவன் சில விஷயங்களை முன்குறித்தே வச்சிருக்கிறார். இந்த ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பிரதான ஆசாரியன் பலி செலுத்தினது போல நீங்களும் கண்டிப்பா என்ன பண்ணி இந்த அழைப்புல பலி செலுத்தியே ஆகணும். அங்க வந்துட்டு எந்த ரிலாக்ஸேஷனும் இல்ல, அதனுடைய முக்கியத்துவம் கூட நம்ம அங்க பார்க்கணும். அப்போ நீங்களும் கூட பலி செலுத்தியே ஆகணும், ஏன்னா உங்களுடைய அந்த பிரதான ஆசாரியன் கிறிஸ்து இயேசு கூட இந்த அழைப்புல பலி செலுத்துறாரு. அப்ப சில கண்டிஷன்ஸ் கூட இந்த அழைப்புல இருக்கிறது நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். இந்த பாடுகள், அவரோடு கூட நம்ம பாடுபடுறது, உபத்திரத்துக்குள்ள போறது, அந்த சகிக்கிறது, எல்லா விஷயங்களும் கூட அங்க அனுப்பி வச்சிருக்கிறார். அப்போ இதே காரியங்கள் சகோதர சகோதரிகளை இந்த ஒரு பரிசுத்தமாக்குதல் இன்னைக்கு நமக்கு இப்படி நடக்கும் போது சரி, உலக ஜனங்களுக்கு கூட எப்படி நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஆனா எப்போ? 1000 வருட அரசாட்சியில சேம். எப்படின்னா, அவங்களை மனம் திரும்ப வச்சு அவங்கள நீதி நிலைக்கு கொண்டு வந்து அப்புறம் அவங்கள வசனத்தினால பரிசுத்தப்படுத்தி அப்புறம் அவங்கள பரிபூர்ணப்படுத்துறாரு. ஆனா அதெல்லாம் எங்க நடக்குது பார்க்கிறோம், 1000 வருட அரசாட்சியில். ஆனா அப்ப சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அது நமக்கு இன்னைக்கு ஒரு படிப்பினை என்னன்னா, இந்த மாதிரி 1000 வருட அரசாட்சியில பரிசுத்தமாக்கப்படுகிற உலக ஜனங்கள் ஒருவேளை தங்களுடைய வாயின் வார்த்தையிலேயோ தங்களுடைய சில காரியங்கள்லயோ பரிசுத்தம் ஆகிறங்கிற ஒரு எவிடன்சஸ் காமிக்கலாம். ஆனா உண்மையிலே அவங்க இருதயத்துல என்ன பண்ண மாட்டாங்க, பரிசுத்தம் ஆக மாட்டாங்க. அப்படித்தான் இருதயத்தில் உண்மையான பரிசுத்த மாற்றம் இருக்காது. ஆனா எதுல காமிப்பாங்களாமா? வார்த்தையில காமிப்பாங்க, செயல்கள் காமிப்பாங்க. ஆனா மைண்ட் என்ன ஆகுறது இல்ல, முழுக்க பரிசுத்தம் ஆகுறது இல்ல. ஆனாலும் 1000 வருட அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க இந்த நிலையிலே எங்க போறது இல்ல தெரியுங்களா, 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு யுகா யுகத்துக்கு போறது இல்லவே இல்ல. அப்போ யுகா யுகங்கள்ல அந்த கிடைக்கப்போற மாபெரும் ஆசீர்வாதத்தை ஒருத்தர் சுதந்திரிச்சு கொள்ளணும்னா அவர் எங்க பரிசுத்தமாகணும், மைண்ட். இப்ப ஜஸ்ட் ஒரு பேரலல் எடுங்க, 1000 வருட அரசாட்சியில நடக்கிறதா எல்லாமே இப்ப சபைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்கேயும் கூட அப்ப பரிசுத்தமாகற மாதிரி பேச்சு இருக்கலாம், பரிசுத்தம் ஆயிட்ட மாதிரி ஆயிட்டு இருக்கிற மாதிரி சில கிரியைகள் இருக்கலாம், சில பலிகள் இருக்கலாம். ஆனா என்ன மனசுக்குள்ள இருக்கும் பார்க்கிறோம், மனதளவுல நம்ம பரிசுத்தம் ஆகாமல் இருக்கும். ஆனாலும் இந்த அழைப்புல நமக்கு என்ன கொடுப்பார் தேவன், ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பார். சில ஐக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், வழிநடத்தல் இருக்கும். ஆனாலும் இவங்க என்ன பண்ண முடியாது, மைண்ட்ல பெர்ஃபெக்ட் ஆகாம இங்க இருந்துட்டு உயிர் தெழுந்துட்டு அங்க புது சிருஷ்டிகளா போயிட முடியாது. ஒரு 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 டேஞ்சரஸ் நிலைமை இருக்குது இல்லீங்களா, ஒரு ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருக்குது. நம்ம பலவீனத்தை அங்க பாயிண்ட் அவுட் பண்றாரு, வார்த்தையில நாம பரிசுத்தம் காக்கலாம், செயல்கள்ல காமிக்கலாம், ஆனா இருதயத்துல அந்த பலவீனத்துல இருந்தோம்னா தேவனுடைய பாதுகாப்பு வழிநடத்துல எல்லாம் கிடைக்கும். ஆனா அது போகாம நீங்க சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் போனப்பட்டிருக்க ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட இது நம்ம மத்தியில இதெல்லாம் நமக்கு மத்தியில் இருக்கிற காரியங்கள் தேவன் படம் பிடிச்சு காமிக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. அப்போ அது கூட நம்ம முக்கியமா நம்ம கவனித்துக் கொள்ளணும். அப்போ இருதயத்துல நம்ம அந்த பரிசுத்தம் ஆகிறது தான் தேவனுடைய சித்தமாக இந்த அழைப்புல இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய இந்த ஒரு பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தமாக்கப்படல், இல்லாட்டி நம்முடைய இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கை, இது வந்துட்டு எப்படி சொல்றாருன்னா, இது ஒரு பலி செலுத்துவதற்கு ஏதுவான பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் எதற்காகத்தான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்னா, பலி செய்யக்கூடியதுக்காக. நம்முடைய கான்சக்ரேஷன் பத்தி பேசுறேன். நம்ம கான்சக்ரேஷன் வந்து இட்ஸ் அ கான்சக்ரேஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இல்லீங்களா. இது எதுல நிலையெல்லாம் சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டின் காரியத்துல ஆரோன், ஆரோனுடைய குமாரர் இவங்களை வந்து பரிசுத்தப்படுத்துறது இருக்குது. ஆரோனியும் அவருடைய குமாரரையும் பரிசுத்தமாக்குறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நாம பலி செலுத்துவதற்கு ஏதுவாக தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துற காரியத்துக்கு நிழலாக அங்க இருக்குது பாக்குறோம். அப்ப நம்முடைய இந்த கான்சக்ரேஷன், சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய கான்சக்ரேஷன், பலி செலுத்தக்கூடிய இந்த பரிசுத்தமாக்குதல், அதுக்கு என்ன நல்லா ஒரு நிழல் கொடுக்கிறாருன்னா, முதல்ல இவங்க மெல்லிய வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, ஆரோன் போட்டிருந்தாரு இல்லீங்களா, அவருடைய குமாரர்கள் மெல்லிய வஸ்திரம். அப்புறம் வந்துட்டு அந்த எண்ணெய், அபிஷேக எண்ணெய், அபிஷேக எண்ணெய் கொடுக்கிறாரு இல்லீங்களா. அப்புறம் அவங்க செலுத்தக்கூடிய பலி, அந்த ஆட்டு பலி, இந்த பலி எல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நிலைக்கு வரக்கூடியவங்களுக்கு அங்க சம்பவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா, நம்முடைய கான்சக்ரேஷன்ல நமக்கு ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப வேணும். அதான் அந்த வஸ்திரம் குறிக்குது, நீதிமான் ஆக்குறது. அது இருந்தா தான் இந்த கான்சக்ரேஷன் வர முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், நீங்க கான்சக்ரேட்டர்னா நமக்கு இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இந்த இப்ப நம்ம உண்மையிலேயே தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணின பிரகாரம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து முடிச்சோம்னா என்ன பரிசு கிடைக்கும்? பரிசுத்தமா வாழ்ந்து முடிச்சோம்னா என்ன பரிசு கிடைக்கும்? என்ன பரிசு கிடைக்கும்? ஆப்டர் ரிசரக்ஷன், உயிர்த்ததுக்கு அப்புறம் இம்மார்டாலிட்டி கிடைக்கும், அழியாமை கிடைக்கும் இல்லீங்களா. ஆனா இப்ப என்ன எவிடன்ஸ், இப்ப என்ன பரிசு கொடுக்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நோக்கம் நம்ம வந்துட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம், அந்த நிலைமையில வந்துட்டு உடன்படிக்கை பண்ணணும், பலியின் உடன்படிக்கை, அந்த பலி செஞ்சுட்டே பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறோம். இந்த பலி செஞ்சிட்டு இருக்கிறீங்க, கான்சக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதன் மூலம் பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது நிறைவடையும் போது இதுக்கு பலனா அவர் கொடுக்கிறாரு, கனம் அழியாம எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா பலி செலுத்திட்டு இருக்கிறீங்க, பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறீங்கிறங்களுக்கு என்ன எவிடன்ஸ்? இப்ப என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? இப்போ அந்த ஆசீர்வாதம் இருந்தா நாம் சொல்லிக்கலாம், இன்னைக்கு வி ஆர் கான்சக்ரேட்டட், நாம் வந்துட்டு உடன்படிக்கை செய்தவர்கள், நாம உடன்படிக்கை செய்த பிரகாரம் நம்முடைய பொருத்தனைகளை செய்து கொண்டிருக்கோம். அந்த ஒரு ஆசீர்வாதம் இப்ப என்ன கொடுக்கிறார் சொல்ல முடியுமா? சத்தியம், அதுக்கு முன்னாடியே கொடுக்கிறார் இல்லீங்களா, தம்பி பரிசுத்தாவி வரி நேரத்தில் பரிசுத்தாவி கரெக்டான ஆன்சர் சொல்றாரு. அப்ப இந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா நமக்கு பொட்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். பரிசுத்தாவி தான் இப்ப தேவன் கொடுக்கிற நமக்கு ஒரே ஆசீர்வாதம். ஆனா இந்த பரிசுத்தாவி இல்லாம உள்ளேயும் வர முடியாது, பரிசுத்தாவி இல்லாம நம்ம போய் சேரவும் முடியாது. அப்போ நம்ம இந்த ஒரு கான்சக்ரேஷன் செஞ்சிருக்கிறோம், செய்த பிரகாரம் நம்ம ஓட்டத்தில் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்னா, அந்த சகோதரன் அந்த சகோதரி கிட்ட தேவனுடைய பரிசுத்தாவி தங்கியிருக்கும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட் க்வெஸ்டின். அப்ப அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரிசுத்தாவியில ஒருத்தர் வழிநடத்தப்படுகிறார் என்று சொன்னா அவங்க யாருடைய சித்தம் புரிஞ்சிருப்பாங்க? தேவனுடைய சித்தம் புரிஞ்சிருப்பாங்க. தேவனுடைய சித்தம் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவன் இப்ப என்ன காரியத்தை இந்த பூமியில நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியங்கள் மேல தங்களுடைய சிந்தைய விட்டுருப்பாங்க. சிந்தையை விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? இல்ல, தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரோ அதே காரியங்களை தங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் தக்கப்படி, வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிருங்க, பெருசா இல்ல இல்லீங்களா, தங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் தேவன் தமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் அளவின்படி தங்களுடைய பலி என்ன பண்ணுவாங்க இந்த லைஃப்ல செய்வாங்க, இந்த அறுவடை வேலையில இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி பெற்றவங்க தேவனுக்காக மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியத்துக்கு மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் கொடுப்பாங்க. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. இதெல்லாம் வந்துட்டு இப்போ பரிசுத்தாவில நாம நிலைச்சு நிக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளங்கள். இது இல்லைன்னா நம்ம யோசிக்கணும், நம்மகிட்ட பரிசுத்தாவி இருக்குதா? அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் நமக்கு அங்க தேவன் கொடுக்கிறார். அப்போ இந்த அழைப்புல சகோதர சகோதரிகளை நீங்க பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. பரிசுத்தாவி நமக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு மகாபெரிய எவிடன்ஸ், ஒரு அறிகுறி, நாம தேவனுடைய சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையாண்டு. ஆனா இந்த அழைப்புல இருக்கலாம், திட்டம் தெரிஞ்சுக்கலாம், வரலாம், போகலாம், சப்ஜெக்ட் கொடுக்கலாம் சரிங்களா. ஆனா இந்த கிரேசஸ் ஆஃப் ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய கனிகள், அந்த சகோதர சகோதரிகளுக்காக தேவன் திட்டம் நிறைவேறதுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லாட்டி நம்மளுடைய அழைப்பை நாம சந்தேகப்படணும். சந்தேகப்படணும்னா நாம தேவன் அழைத்த பிரகாரம் இருக்கிறோமா இல்லையா? இது நாம நிதானிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு முக்கியமான காரியம். அப்போ ரொம்ப முக்கியமா இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன தேவன் நியமிச்சிருக்கிறார்னா, எப்படி அங்க நிழல்ல ஆரோனுக்கு நியமிச்சிருந்தாரோ, எப்படி நம்முடைய பிரதான ஆசிரியர் கிறிஸ்து இயேசுக்கு நியமிச்சிருந்தாரோ, அது போல நாம கூட கண்டிப்பா என்ன செலுத்தி ஆகணும், பலி செலுத்தி ஆகணும். வசனம் நீங்க படிச்சுக்கணும், எபிரேயர் 8:3.
ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக
செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியமாகணும், செலுத்தியே ஆகணும். இந்த அழைப்புல வந்தாச்சு, ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா இவர் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்னு நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம யோசிக்கணும், நாம் என்ன செலுத்தணும், அந்த ஏதோ ஒன்னு என்ன, டைமா, ஹெல்த்தா, ஞானமா, இன்ஃபுளுசா, யோசிக்கணும். ஆனா ஏதோ ஒன்னு இவருக்கு என்ன ஆயிருக்குது, நியமிக்கப்பட்டிருக்குது. சாக்ரிஃபைஸ் இஸ் அ மஸ்ட், அதான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா. கான்சக்ரேஷன்ல இந்த ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில பலி ரொம்ப ரொம்ப அவசியம். பலி வாங்கி கொடுத்தா தான் அந்த மகிமை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானம் அந்த மாதிரியான ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல பலி செலுத்தியே ஆகணும், அங்க கொடுக்கிறார். அப்போ இது கூட நம்ம சொல்லும் போது இதுல ரெண்டு விதமான கான்சக்ரேஷன் இருக்கு, பரிசுத்தமாக்கப்படுறது இருக்கு, ரெண்டு விதமான பரிசுத்தமாக்குதல். அது அங்க லேவியர்களுக்கு சொல்லும் போது சொல்றாரு, அங்க லேவியர்கள் வந்துட்டு ரெண்டு விதமான பரிசுத்தமாக்குதல் இருக்கு. என்னன்னா, பொதுவா எல்லா லேவியர்களையும் ஒரு முறை பரிசுத்தப்படுத்துறாங்க, சரிங்களா, எல்லா லேவியர்களும். அப்படின்னா லேவியர்கள் யாருக்கு அடையாளம்னா, விசுவாசிகளுக்கு அடையாளம். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் என்னன்னா, விசேஷமா அந்த லேவியர்கள் சிலர விசேஷமான காரியத்துக்கு பரிசுத்தமாக்கப்படுது. அந்த விசேஷமானவங்க யாருன்னா, ஆரோனும் அவருடைய குமாரர்களும். அப்ப ரெண்டு விதமான பரிசுத்தமாக்குதல் அங்க லேவியர்களுக்குள்ள தேவன் அனுமதிச்சிருந்தார். அது நமக்கு கூட இன்னைக்கு நிழலா இருக்கு. அப்ப எல்லா லேவியர்களும் பொதுவாக அங்க பரிசுத்தமாக்கப்படுறாங்களோ, இது எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு உலக ஜனங்கள் இருந்துட்டு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு தேவன் இந்த கிறிஸ்தவர்களை அழைச்சிருக்கிறது, அது குறிக்குது பொதுவான ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த பரிசுத்தமாக்குறது எதுக்குன்னா, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவர் மூலம் சமாதானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் மூலம் வழிநடத்தப்பட்டு ரட்சிப்புக்குள்ள போகணும் அப்படிங்கறக்காக கொடுக்கப்படுறது. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருந்துட்டு ஒரு விசேஷமானவங்களுக்கு, ஆரோன் அவருடைய குமாரர்கள், ஆசாரியர்கள், அந்த ஊழியம் செய்யக்கூடியவங்க, பலி செலுத்தக்கூடியவங்க, இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பரிசுத்தமாக்குதல் இருக்குது, இல்லீங்களா. அப்போ இது எதை குறிக்கணும், இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருந்துட்டு பலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்படுகிற இந்த புது சிருஷ்டினுடைய அழைப்பு நம்மை குறிக்குது. இங்க வந்துட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் கான்சக்ரேஷன் அங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஒரு விசேஷமா இருக்குது. ஆனா நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்குன்னா, 1 Timothy 1:5.
பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
பாருங்க, அப்ப கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்துல பிறக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்ல போது, இதுதான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பெஷல் கான்சக்ரேஷன் உடைய முடிவு. அதாவது பொதுவா எல்லாரையும் தேவன் நீதிமான் ஆக்கிட்டாரு. எதுக்கு ஆக்கிட்டாரு அப்படின்னா, அந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தம் ஆகி சுத்தமான இதயத்துல என்ன பிறக்கணும், அன்பு. பாருங்க, மறுபடியும் அன்பு கொண்டு வரார். தேவனுடைய திட்டத்துல ரொம்ப முக்கியமான குவாலிட்டி, ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் மறுக்கவே முடியாது. அதுக்கு சப்ஸ்டிட்யூட் எதுவும் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இல்ல, அன்புக்குள்ள அவங்க வரணும், இல்லீங்களா. ஆனா அது எப்படி வரணும்னா, முதல்ல ஒரு ஜஸ்டிபிகேஷனு, பொதுவான ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு தேவனுடைய திட்டங்கள் புரிந்து கொள்றது, எல்லா காரியங்களையும் உணர்ந்து கொள்வது, இந்த அழைப்புல பலி ரொம்ப அவசியம் புரிஞ்சுட்டு அந்த பலியை செய்யறது, அந்த பலியை செய்யறதின் மூலம் இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்குள்ள ஒரு குணம் உருவாகுது, சுத்தம், அதாவது சுத்தமான இதயத்துல பிறக்கக்கூடிய அன்பு. ஆனா இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த பரிசுத்தமாக்குதல் என்ன ஆகணும், ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள், டெய்லி, டே பை டே, டே பை டே, டே பை டே, ஒரு ஒரு நாளும் பரிசுத்தம் கொஞ்சம் 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 ஆயிட்டே வந்துட்டு இந்த அழைப்பின் முடிவுல அந்த அன்பு அவங்களுக்குள்ள அங்க நிலை தங்கி இருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிபிகேஷன், இல்லீங்களா. அப்போ இது கூட தேவன் எப்படித்தான் நம்ம அங்க பண்றார் அப்படின்னா, சகோதர சகோதரி இந்த அன்புல நம்ம வளர்றதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அந்த சகோதரர்களுக்கு மத்தியில நாம நேர்ந்து கொண்ட பொருத்தனைய நாம செய்யறது அப்படின்னா, சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை நம்ம விடுறது, இதன் மூலத்தான் இந்த அன்பு வரும். சும்மா வந்துட்டு நம்ம அன்பு பேசிட்டு இருக்க முடியாது, இல்லீங்களா. அது நம்முடைய முதல்ல எங்க இருக்கணும், அன்பு நமக்குள்ள சுபாவமாகும், நமக்குள்ள ஒரு குணலட்சணமா மாறும். அதுக்கு முன்னாடி என்ன என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, அது கிரியைகள்ல நடக்கும், அப்போ இந்த சத்தியத்துல தேவனை அறிஞ்ச பிள்ளைகளுக்கு மத்தியில நாம் இருக்கும்போது, விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு மத்தியில நாம் இருக்கும் பொழுது அந்த கிரியையில இருக்கணும் அந்த அன்பு, அந்த பேச்சில் இருக்கணும் அந்த அன்பு, நாம ஒரு கேள்விக்கு கொடுக்கிற பதில இருக்கணும் அந்த அன்பு, அவங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம நிலைப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய கிரியைகள்ல அந்த அன்பு காமிக்கணும். இந்த கிரியைகள், இந்த பலியை நாம் எப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யறோமோ அப்பதான் நமக்குள்ள என்ன அந்த உருவாகம் சொல்லும் போது சுத்தமான இருதயத்துல பிறக்கக்கூடிய அந்த அன்பு. பாருங்க, அது கூட வார்த்தை அண்டர்லைன் பண்ணலாம், சுத்தமான இருதயத்துல பிறக்கணும் அந்த அன்பு. எங்க போறது நாம இல்லீங்களா, இருதயம் சுத்தமா இருக்கணும், அந்த சுத்தமான இருதயத்துல பிறக்கணும் அந்த அன்பு, அப்படித்தான் பிறக்கும். அதுதான் அந்த புது சிருஷ்டி அடையக்கூடிய அந்த உச்சமான ஒரு நிலை. அப்போ இதுல வந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு பரிபூர்ணமான அன்புல வளரக்கூடியவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலி செலுத்துற விஷயத்துல தேவன் கிட்ட வந்துட்டு தேவன் சொல்லித்தான் செய்வாங்கிற அர்த்தம் இல்ல, புரியுதுங்களா? இந்த அன்பு மனசுல வச்சிருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்ற பாயிண்ட், இந்த ஒரு சுத்தமான இருதயத்துல பிறக்கக்கூடிய அன்பை வைத்திருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லி செய்ய மாட்டாங்க. அதாவது தேவனுடைய திட்டத்துல தேவன் சொல்லி செய்ய மாட்டாங்க, தேவனுடைய திட்டத்துல தேவன் சொல்லி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, தேவன் சொல்லி ஒரு சகோதரனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க? அவர்கள்கிட்ட சுத்தமான இருதயம், அதுல ஒரு அன்பு இருக்குது. இந்த அன்பு என்ன பண்ணுனா, தானாக முன் வந்துட்டு கேட்கறதுக்கு முன்னாடி, சூழ்நிலை வந்து அவங்களை தள்ளுறதுக்கு முன்னாடி, பை போர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடும், தானா வந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு குடும்பமா நாம இருக்கிறோம்னா நிச்சயமா அம்மா மேல, அப்பா மேல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல என்ன அன்பு தான் இருக்கும், சுத்தமான ஒரு அன்பு இருக்கும். அப்ப வந்துட்டு அங்க நம்ம பொறுப்புகளை நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்க கேட்டு நாம என்ன பண்றது கிடையாது, செய்யறது கிடையாது. பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள் தான் காண்பிக்கிறோம், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப அங்க வந்துட்டு எந்த ஒரு பலியும் நம்ம கேடு செய்யறோமா? ஆனா இன்னைக்கு காலம் அப்படி கூட வந்துருச்சு, அது என்னன்னா விழுந்து போன நிலையினுடைய அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும். அண்ணன் தம்பியே கேட்டா கூட செய்யறது இல்ல, செஞ்சுட்டாவா இருப்பாரு செய்யறது இல்ல இல்லீங்களா. ஆனா ஒரு ஒரு பேச்சுக்கு நாம எடுத்துட்டோம், ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி எடுத்தோம்னா அங்க அந்த அங்க எப்படி இருக்கும்னா, ஒரே ஃபேமிலி, அன்பு பக்கா அன்பு, அம்மா அப்பா இல்லீங்களா. அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொறுப்புகளை நம்ம என்ன பண்ணுவோம், நாமளாக வந்து செய்வோம். இவர் சொல்லித்தான் செய்யணுங்கிறது இல்ல, சேம் தான் இந்த அன்பு வந்துட்டு ஒரு புது சிருஷ்டிக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தில கூட அவங்க எப்படி செய்வாங்க, எதையுமே வந்து தேவன் சொல்லித்தான் செய்யணுங்கிறது இல்ல, மாறாக தேவன் கிட்ட போய் கேட்பாங்க, தேவனே நான் என்னுடைய ஓட்டத்துல நான் என் பங்குக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு தேவன் கிட்ட மாத்திரம் தான் கேட்பாங்க, பிரதர்ஸ்ட் கூட இல்ல. தேவன் கிட்டத்தான் அவங்க லிங்க், கிறிஸ்து கிட்டத்தான் லிங்க், அவர்கிட்ட கேட்பாங்க, அவங்க அதை வந்துட்டு அங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சுத்த அன்பு இருக்கிறவங்களுடைய கிரியைகள் நீங்க பார்க்கலாம். சகோதரர்களுக்காக அவர்கள் ஜீவனையும் விடக்கூடியவர்களா, அந்த ஒரு அழைப்புல நாளுக்கு நாள் வந்துட்டு அவங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு அழைப்பு என்ன அழைப்பு அப்படின்னா, முதல்ல ஒரு ஜஸ்டிபிகேஷன், பொதுவான ஒரு ஆசிய ஒரு பரிசுத்தமாக்குதல், அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டவங்களுக்குள்ள இருந்துட்டு மேலான ஒரு நிலைக்கு, அதாவது பலி செலுத்தக்கூடிய நிலைக்கு அழைக்கிறது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அங்கு கொடுத்திருந்தார். ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் அங்க காண்பிக்கிறாரு, எப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த காரியங்கள் இருந்துச்சு, அப்புறம் முதலாம் வருகையில அப்படி இருந்த இஸ்ரேலுக்குள்ள இருந்துட்டு தான் மணிகளை என்ன பண்ணார், கர்த்தர் இயேசு கூட செப்பரேட் பண்ணி எடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கடைசியா நம்ம ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிக்கலாம், எபேசியர் 4:4 படிங்க.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம்.
ஆமாம், அப்ப இந்த அழைப்புல சகோதர சகோதரிகளே, ஒரே அழைப்புக்குள்ள ஒரே நம்பிக்கைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு என்று அந்த ஒரு நம்பிக்கை என்று சொல்லும் போது கிறிஸ்துவோடு கூட ஆளுகை என்று நாம சொல்றோம். சிறுமந்தை பயப்படாத சிறுமந்தையே உனக்கு ராஜ்யத்தை, ஆமாம் அப்படி சொல்றோம் இல்லீங்களா. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை. இந்த ஒரே நம்பிக்கைக்காக தான் இந்த புது சிருஷ்டிகள் இப்படியாக வெவ்வேறு நிலைகளிலிருந்து அழைக்கப்பட்டு தேவனால தயார்படுத்தப்பட்டு வராங்கன்னு சொல்லும் போது, கண்டிப்பா இந்த அழைப்பினுடைய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இது வந்துட்டு ஆளுகை தான், ஆனா ஆளுகைக்கு முன்னால என்ன இருக்குது, அந்த சாக்ரிஃபைஸ். இந்த ஒரு வார்த்தையை நீங்க வாயில எப்பயுமே சொல்லிக் கொள்ளலாம், சாக்ரிஃபைஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா, தேவனுக்கு ஏற்ற அந்த பலிகள். இன்னும் கூட ரொம்ப முக்கியமா சொல்லும் போது ஒரு வசனம் படிங்க, அந்த பலிகள் கூட எப்படி இருக்கணும்னா, 12:1 படிங்க.
அப்படி இருக்கும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
பலி இருக்கணும், அந்த பலி ஜீவனுள்ள பலியா இருக்கணும், அது வந்துட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு பலியா இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லீங்களா. அப்போ பரிசுத்தம் முக்கியம், அந்த பரிசுத்தமான ஒரு 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 வாழ்க்கையில் இருந்துட்டு அந்த பலி கூட இந்த அழைப்புல செலுத்துறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இந்த டாபிக் இன்னும் முடியறது இல்ல, நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம எடுப்போம், இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம், அடுத்த வாரம் இதையே நம்ம முடிச்சு நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களா சார்.